السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ما اريد الا الاصلاح وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்கினி இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா இப்பிரபஞ்சத்தை படைத்து இதில் மனித வர்க்கத்தை உயர்ந்த படைப்பாக அமைத்து மனித வாழ்வு செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அமைதியான ஒரு வாழ்வை மனிதனுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து திருத்தூதர்களை இந்த உலகிற்கு அனுப்பி தந்தான். மனிதர்களுடைய சிந்தனைகளையும் அவர்களது எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி தன்னை படைத்தவனை அறிந்து கொள்ளுவதும் அவனை வணங்குவதும் ஆக்கவும் அழிக்கவும் அவனே சக்தி பெற்றவன் என்பதை விளங்கிக் கொள்ளவும் அவர்களை முற்படுத்துகின்ற வகையில் திருத்தூதர்கள் இந்த உலகத்தில் தங்களது பிரச்சாரங்களை எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த நபிமார்கள் அப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டும் வெறுக்கப்பட்டுமே வந்திருக்கிறார்கள் என்பதனை திருக்குர்ஆன் தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஒவ்வொரு சமூகங்களும் நமக்கு இவர் நேர் வழிகாட்டுவதற்காக வேண்டி வந்த தூதர் என்பதனை விளங்காமல் அவர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ, வார்த்தைகளால் செயல்பாடுகளால் எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அத்தனையும் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுகிற நபர்களும் மிக மிக குறுகிய அளவில் இருந்தார்கள். அதன் காரணமாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட தூதர்களது எண்ணிக்கையும் அவர்களது வரலாறுகளும் பின்னால் வந்த சமூகத்திற்கு அறவே கிடைக்காமல் போய்விட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறே போல எந்த நபியினுடைய வரலாறும் முழுமையாக தொகுக்கப்படவே இல்லை. அதற்கு காரணம் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் மிக மிக குறைந்த அளவிலே இருந்த காரணத்தினாலும், மக்கள் அவர்களை அந்த ரசூல்மார்களை புறக்கணித்த காரணத்தினாலும் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறையிலே இப்படி கேட்கிறான்: அம் லம் யஅரிஃபு ரசூலஹும், அவர்களுக்கு நாம் அனுப்பப்பட்ட ரசூலை அவர்களுக்கு விளங்காதா, தெரியாதா? ஃபஹும் லஹும் முன்கிரூன், அதன் காரணமாக அவரை அவர்கள் வெறுக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்திலே நபிமார்கள் மக்களுக்கு எடுத்து வைத்த போதனை என்ன என்று பார்த்தால், மக்களிடத்திலே இருந்த தவறான விஷயங்களை சுட்டிக்காட்டி இது தவறு என்பதனை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். ஏக இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை என்று வேறு எதற்கும் எந்த ஆற்றலும் இல்லை, சக்தியும் இல்லை என்பதனை சொன்னார்கள். இந்த காரணத்திற்காகத்தான் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. இந்த உண்மையை அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அந்த நபிமார்களை பைத்தியக்காரர், சூனியக்காரர், ஜின்னு சைத்தானுடைய சீடராக இருப்பவர் என்றெல்லாம் எத்தனை எத்தனை தரம் கட்ட வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையுமே சொன்னார்கள். மடையர்கள் என்று சொன்னார்கள், முட்டாள் என்று சொன்னார்கள், இப்படியெல்லாம் சொல்லிக் காட்டினார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களது விமர்சனங்களை தங்களின் மீது தொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் இறுதி மூச்சு வரையிலும் மக்களுக்கு பணி செய்வதிலேயே தங்களது வாழ்நாளை கழித்தார்கள். அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை வழங்க வேண்டும். அந்தந்த காலத்து மக்கள் அவர்களை விளங்கிக் கொள்ளவில்லை, அந்த தூதர்களுடைய எண்ணங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அந்த தூதர்களிலே மறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இதுபோலவே மக்கா குறைசுகளும் இருந்தார்கள் என்பதனை அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டுகிற வகையில்தான் ரசூலுல்லாஹி இவர்கள் விளங்கவில்லையா, இவர்களுக்கு மத்தியிலேயே பிறந்து வளர்ந்து நம்பிக்கைக்குரியவராக வாழ்ந்து 40 வயது அடைந்த பிறகுதானே நுபுவத் என்கின்ற நபித்துவத்தை கொடுத்திருக்கிறோம். சிறு பிராயத்திலே இருந்தே பார்த்து கொண்டுதானே வருகிறார்கள். அவருடைய நேர்மை என்ன, அவர்களது நம்பிக்கை என்ன என்பதனை பார்த்துத்தானே வருகிறார்கள். அப்படி இருந்தும் கூட இவர்கள் விளங்கவில்லையா, அதன் காரணமாக இவர்கள் வெறுக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். மனிதனுடைய இயல்பு எப்படி என்று சொன்னால், அவர் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுக்கப்படுவது அவனுக்கு பிடிக்காது. அந்த தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவன் கோபப்படுவான். அவன் தவறே செய்தாலும் அதை சரி என்பதாக சொல்லி அதற்கு பாராட்டினால் அதற்காக சந்தோஷப்படுவான். இது அந்த காலத்து மனிதனிலிருந்து இன்று வரையிலும் அதே நிலைதான் மனிதனுடைய சுபாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு தவறு செய்கிற போது அந்த தவறை சுட்டிக்காட்டுங்கள், அவர்களை பிடிக்காது. அவர்கள் செய்கின்ற செயல்களை நாம், அதாவது சிங்கி அடிப்பது போன்று, என்ன செய்தாலும் அது சரிதான் என்று சொல்லி அதற்காக ஒத்துவதுகிற போது அப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பார்கள். அவர்களுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இதுதான் வழமை. அந்த வழமையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபிமார்களும் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கண்ணியப்படுத்தும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை செய்யும்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். யாரெல்லாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்தார்கள். யாரெல்லாம் அவருக்கு மரியாதை செய்தார்களோ அவர்களெல்லாம் உச்ச நிலைக்கு போனார்கள். உலகிலே வாழ்ந்த மனித சமுதாயத்திலேயே நபிமார்களுக்கு அடுத்து ஒரு சிறந்த சமுதாயம் இந்த உலகிலே வாழ்ந்தது என்று சொன்னால் அது சஹாபிய சமுதாயம் தான். வேற வரலாறில் நீங்க யாரையும் தேட முடியாது. இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து ஒரு உயர்ந்த சமூகம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சமூகம் பேர் பெற்றது என்று சொன்னால் ரசூலுல்லாஹை பின்பற்றிய சஹாபாக்கள். அவர்கள் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்திய காரணத்தினால், அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்த காரணத்தினால் தான் அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். காலம் உள்ளளவும் அவர்களை பற்றி பேசப்படுகிற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நாம் காணுவது போல் அல்ல, நாம் கேட்பது போல் அல்ல, இந்த உலகத்தை, உலகத்தினுடைய கிட்டத்தட்ட 1/3 பகுதியை ஆட்சி செய்கின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே மிக வலிமை வாய்ந்த ஒரு சமுதாயமாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னரும் சரி, அவர்களுக்கு முன்னரும் சரி, அல்லாஹ்வை வணங்குகிற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த சமூகமும் அந்த அளவுக்கு ஆட்சி புரிந்ததில்லை. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய கீர்த்தி பெற்றவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள், வரலாறு படைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்பதனை மாற்று இனத்தைச் சேர்ந்த, மாற்று மதத்தைச் சேர்ந்த உருவா என்பவர் சொல்லிக் காட்டுகிறார். அப்போது அவர் முஸ்லிமாகவில்லை. உதைபியா உடன்படிக்கைக்காக வேண்டி அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 1400 பேர்களும் சேர்ந்து உம்ராவுக்காக வேண்டி வந்தபோது தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. அங்கே சண்டை ஏற்படும் போல ஒரு நிலை உண்டாகிறது. அந்த நேரத்தில் இந்த உருவா ஒரு நல்ல மனிதர், சண்டையை விரும்பவில்லை, போரை விரும்பவில்லை. அவர், நான் அவர்களிடத்திலே போய் பேசுகிறேன் என்று சொல்லி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாவிடத்திலே வந்து பேசுவதற்காக தன்னோடு சில நபர்களையும் அழைத்து கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே போர் வேண்டாம் என்கின்ற விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி வந்தவர். அங்கே நடைமுறைகளை பார்க்கிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கண்ணியப்படுத்துகின்ற முறையை பார்க்கிறார். பெருமானார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ உடனே அது அங்கு நிறைவேற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலூ செய்கிற போது அந்த உலூ செய்து விழுகின்ற தண்ணீரை பூமியிலே விழவிடாமல் முண்டி அடித்துக் கொண்டு சஹாபாக்கள் அதை தங்களது கரங்களிலே தாங்கிக் கொண்டு மேனியிலே பூசிக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் ஒரு சப்தமும் கூட இல்லாத அளவுக்கு, அசையாத அளவுக்கு, பறவைகளும் கூட அவருடைய தலையிலே வந்து உட்காருகின்ற அளவுக்கு சிலைகளை போன்று அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு விட்டால் காலால் செய்கின்ற பணியை தலையால் செய்கின்ற அளவுக்கு அதை துடித்துக் கொண்டு செய்கிறார்கள். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டது. குறைசே கடத்திலே போய் சொன்னார், ஃபபல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக, லக்கத் வஃபதத் அலல் முலுக்கி, நான் பல அரசர்களிடத்திலே தூதுவனாக சென்றிருக்கிறேன். மக்காவிலே இருக்கக்கூடிய குறைசிகளிலே நல்ல பேச்சாற்றல் மிக்கவர், யாரிடத்திலும் தைரியமாக பேசுகின்ற அளவுக்கு துணிச்சல் பெற்றவர். எனவே அவரைத்தான் அரசர்களிடத்திலே தூதராக அனுப்பி வைப்பார்கள். பல தூதர் அரசர்களிடத்திலே நான் தூதுவனாக சென்றிருக்கிறேன். கைசர் கிஸ்ரா என்பது அந்த காலத்திலே மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருந்த நாடுகள். அந்த நாட்டு அரசர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். நஜாஷி மன்னரை சந்தித்திருக்கிறேன். கத்து முஹம்மதன் முஹம்மதா, ஆனால் எந்த அரசர்களுக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு கண்ணியத்தை, ஒரு மரியாதையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸ்ஹாபுகள், சஹாபாக்கள் அவர்களுக்கு செய்வதை போன்று நான் வேறு எந்த அரசருக்கும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கண்ணியம் செய்கிறார்கள் என்பதனை அவர் அதற்கு அடுத்து என்னெல்லாம் பார்த்தேன் என்பதையும் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்திய காரணத்தினால், உயர்வுபடுத்திய காரணத்தினால் இந்த உலகிலே ஒரு சிறந்த சமுதாயமாக அந்த சஹாபிய சமுதாயம் வாழ்ந்தது. அவர்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹால் அவர்களது பெயரை, புகழை அதிகமாக ஓங்க வைத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினால் நிச்சயமாக அத்தனை பேர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. ஆரம்ப காலங்களிலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்திருக்கிற போது சில நேரங்களிலே சப்தத்தை உயர்த்தி பேசுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருப்பார்கள், தங்களுக்குள்ளாக அவர்கள் சப்தமிட்டு பேசுவது, இதை பார்த்து அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, நீமான் கொண்டவர்களே, லா தர்ஃபு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி, நபியினுடைய சப்தத்திற்கு மேலாக நீங்கள் உங்களது சப்தத்தை உயர்த்தாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅல், உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது போல சப்தமாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பேசாதீர்கள். பெருமான் அவர்களுக்கு முன்னால் பேசுகிற போது பணிவாக அடக்கமாக பேச வேண்டும். அது அல்லாமல் நீங்கள் ஒருவருக்குள்ளே பேசுவது போல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பேசாதீர்கள். இப்படி பேசினால் என்ன ஆகும்? அந்தும் நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் நீங்கள் அறியாத விதத்திலேயே அடிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சப்தமிட்டு கண்ணியக்குறைவாக நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் இவ்வளவு காலம் செய்த அமல்கள் அத்தனையுமே அழிந்து போய்விடும் என்று சொன்னார். அமல்கள் அழிந்து போவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் என்னதான் பாவம் செய்தாலும் அமல்கள் அழிந்து போவாது. அவன் செய்த பாவத்திற்கு உரிய தீமை எழுதப்படும், நன்மை செய்தால் நன்மை எழுதப்படும். செய்த நன்மைகள் அழிந்து போவது இரண்டே இரண்டு காரணங்களால் தான். ஒன்று, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க இறைவனை அஞ்சி பயந்து நல்ல காரியங்களை செய்துவிட்டு கடைசியிலே அவன் சிறுக்கு வைத்து விட்டான் என்று சொன்னால், முஷ்ரிக்காகி விட்டான் என்று சொன்னால், அவ்வளவு காலமும் அவன் செய்த அமல்கள் அத்தனையுமே பாத்தில் ஆகிவிடும், அழிந்து போய்விடும். சிறுக்குக்கு அந்த பவர் இருக்கிறது. இரண்டாவது, அமல் அழியும் என்று சொன்னால் பெருமானாரிடத்திலே கண்ணியமில்லாமல் நடந்து கொண்டால் அவர்கள் என்ன அமல் செய்தாலும் அழிந்து போய்விடும். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு அவர்களை கூட அல்லாஹ் விடவில்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் சப்தமிட்டு பேசுவது போன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பேசினால் உங்களது அமல்கள் பாத்திலாகிவிடும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கூட்டத்தில் சஹாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி இருந்தார்கள். முஷ்ரிக் ஜாஹிலியா காலங்களிலேயே அவர் மிகச்சிறந்த அறிஞர். குரைஷிகளிலேயே எழுத படிக்க தெரிந்தவர்களிலே குறிப்பிட்டவர்களிலே அவரும் ஒருவர், திறமை மிக்கவர், வஹியை எழுதக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்றவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மிகவும் கண்ணியப்படுத்துபவர், ரசூலுல்லாஹ் மீது அதிக அன்பு கொண்டவர். அவர்கள் கொஞ்சம் சப்தமாக பேசக்கூடியவர், குரலே கொஞ்சம் சப்தமா இருக்கும். சாதாரணமாக பேசுகிற போது அவருடைய சத்தம் பலமா இருக்கும், இது இது அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்கிய உடனே கவலை ஏற்பட்டு விட்டது. இந்த வசனம் இறங்கிய போது நம்முடைய அமல்கள் பாத்திலாகிவிடுமே என்ற அச்சம் ஏற்பட்டு விட்டது. ஒரு நாள் தெருவிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக ஆசிபுல் அதி என்று சொல்கிற சஹாபி பார்க்கிறார். அப்படியே கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்த உடனே விசாரிக்கிறார். அவர் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மாதிரி வசனத்தை இறக்கி வைத்தான். என்னுடைய குரல் கொஞ்சம் உயர்ந்த குரல், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பேசுகிற போது என்னுடைய அமல் பாத்திலாகிவிடுமோ என்று அஞ்சு நான் அழுகிறேன் என்று சொன்னார். அதெல்லாம் ஒன்றில்லை, நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்று போனார் ஆசிமு பின் அதி. இவருடைய மனைவி அவருடைய வீட்டிலே அழைத்து சென்று வீட்டுக்குள்ளே அவர் அறையிலே உட்கார வைத்தார். மனைவிடத்திலே சொன்னார், வீட்டுக் கதவை நல்ல பூட்டிக்கொள், நான் மரணமாகின்ற வரையிலும் நான் வெளியிலே வரமாட்டேன். இதே நிலையிலே நான் மரணமாகிவிட வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நான் சப்தமிட்டு பேச வேண்டிய அமல் அழிந்து போகக்கூடாது, எனவே நான் மரணமாகின்ற வரை இதிலே என்னை பூட்டி வைத்து விடு. அப்படி இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டால், அவர்களை நீ மன்னித்து விட்டால் நான் வெளியிலே வருவேன் என்று சொன்னார். இந்த செய்தி பெருமானார் அவர்களுக்கு கிடைத்தவுடனே ஒரு ஆளை அனுப்பி ஆசிபும் அதி அவர் சாபத்துமல் கைசரல்லா அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். அவர் சொன்னதை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி விட்டது. நீங்கள் இந்த அளவுக்கு, அதாவது இயற்கையிலேயே குரல் பெரிய குரல் உடைய நீங்கள் இந்த அளவுக்கு அஞ்சுகிறீர்கள் என்று சொன்னார். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியப்படுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை நரகத்திலே போட மாட்டான். நீங்கள் அல்லாஹ் உங்களை புகழோடு வாழ வைப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? புகழோடு நீங்கள் வாழுவீர்கள். வதத்துலு ஷஹீதன், ஷஹீதாக நீங்கள் மரணிப்பீர்கள். வததுஹுலு ஜன்ன, சுவனத்திலே நுழைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி சொன்னார்கள். பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே முஸைலிமத்துல் கத்தாப் என்கின்ற பெரும் பொய்யன் தன்னை நபி என்று வாதித்துக் கொண்டு யமாமா பகுதியிலே அதற்காக வேண்டிய ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே இவர்களும் செல்கிறார்கள். கடைசியிலே அந்த போரிலே கொல்லப்பட்டு விடுகிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நியத்தை எப்படி கபூல் செய்கிறான் பாருங்கள். இதுவரையிலும் போர் நடைபெற்றது. அந்த போர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மூமின்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட போர். ஆனால் இந்த போர், ஒருவன் தன்னை ரசூல் என்று சொல்கிற போது, ஒருவன் தன்னை நபி என்று வாதிக்கிற போது, அவனை அடக்குவதற்காக வேண்டி எங்களது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சவாலாகவா நீ வருகிறாய் என்ற தோரணையிலே சஹாபாக்கள் அவனோடு போர் செய்து அவனையும் அந்த கூட்டத்தையும் ஒடுக்குகிறார்கள். அந்த போரிலே கலந்து கொண்டவர்கள் ஷஹீதாகிறார்கள். ஷஹீதான பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒருவருடைய கனவிலே, ஒரு சஹாபியுடைய கனவிலே தோன்றி, நான் இந்த யமாமா போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். இப்படி ஷஹீதாகிற போது எனக்கு ஒரு உருக்கு சட்டையை நான் அணிந்திருந்தேன். அந்த உருக்கு சட்டையை பார்த்த இன்னொரு தோழர், இவர்தான் மரணித்து விட்டார், இவருக்கு எதற்கு உருக்கு சட்டை, இவருக்கு தேவைப்படாது என்று நினைத்து அந்த உருக்கு சட்டை அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆனால் எனக்கு சில கடன்கள் இருக்கின்றன, இதை விற்றுத்தான் அந்த கடனை அடைக்க வேண்டும். எனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நபரை பெயரை சொல்லி, அவருடைய வீட்டினுடைய விலாசத்தை சொல்லி, இந்த இடத்திலே இன்ன தெருவிலே அவர் இருக்கிறார், அவரிடத்திலே சென்று கேளுங்கள், என்னுடைய, அதாவது என்னுடைய உருக்கு சட்டையை நீங்கள் அதாவது எடுத்து வந்து விட்டீர்கள், அதை அவர்கள் திருப்பி கொடுங்கள் என்று கேளுங்கள். அவர் தர மறுத்தால் தளபதி ஹாலித் பின் வலீத் அவர்களை அழைத்து சென்று கேளுங்கள், கொடுத்து விடுவார் என்று சொன்னார்கள். கனவிலே வந்து சொல்கிறார்கள். இதை கேட்ட அந்த சஹாபி நேராக அந்த குறிப்பிட்ட நபருடைய வீட்டுக்கு போனார். உருக்கு சட்டையை கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு கிடைத்தது, உங்களுக்கு என்ன அதில் பங்கு என்று கேட்டார். திரும்ப வந்து விட்டார்கள். மறுநாள் ஹாலித் பின் வலீத் அவர்களை அழைத்துக் கொண்டு போன போது இது விஷயம் பெரிதாகி விட்டதே என்று எண்ணி அந்த தோழர் அந்த உருக்கு சட்டையை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்ட பின்னால் நேராக அந்த உருக்கு சட்டையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே வசியத்து செய்திருந்தார்கள், நான் இறந்து விட்டால் இந்த உருக்கு சட்டையை விற்று அதனுடைய தொகையை கொண்டு என்னுடைய கடனை அடைத்து விடுங்கள் என்று அவர்கள் வசியத்தை செய்திருந்தார்கள். அந்த வசியத்தை நிறைவேற்றப்பட்டது. ஒருவர் கனவிலே வந்து சொல்லுகிற அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது சட்டமில்லை. ஆனால் அவர்கள் சாபித்து பண்ண கைசர் அல்லாஹ்வுடைய வசியத்தை நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து. பெருமானா அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசுவது மிகப்பெரிய குற்றமாக கருதி, தன்னுடைய குரல் வளம் அப்படி இருந்து தன்னுடைய தவறே அல்ல என்று இருந்த போதிலும் கூட அந்த அச்சம் அவர்களை உயர்த்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த அன்பை போல இந்த உலகத்திலே ஒரு மனிதரும் அன்பு கொள்ள முடியாது. பெருமானார்களை அவர்கள் விளங்கியதை போல வேறு எந்த மனிதரும் விளங்க முடியாது. அந்த அளவுக்கு விளங்கி இருந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறான், முதல்ல ரசூலுல்லாஹை நீங்கள் புரிய வேண்டும், புரிந்தால்தான் அதனுடைய விஷயம் என்னன்னு என்று தெரியும். பெருமானாருடைய காலத்திலே ரசூலுல்லாஹை புரியாத எத்தனையோ நபர்கள் இருந்தார்கள். அதிலே வலீத் பின் முகைரா என்று சொல்கிற ஒருவன் மிக கொடியவன். பெருமானார்கள் மீது எந்த அளவுக்கு அதாவது புழுதி வாரி கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி தெரிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வலிமை இருந்தும் கூட அவர்கள் அத்தனையுமே பொறுத்துக் கொண்டார்கள், எந்த எதிர் நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. அவன் சொல்லித்திருந்தான் அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். பைத்தியம் பிடித்தவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னான். ஆரம்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலூ செய்கின்ற போது அங்கே தன்னோடு இருந்த சஹாபாக்களுக்கு உலூ செய்கின்ற முறையை கற்றுக் கொடுத்தார்கள். தொழுது அந்த தொழுகையினுடைய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். இதை வலீத் இப்னு முகைரா பார்த்தான். இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு புதிய தோற்றத்திலே அந்த செயல் இருந்தது. உலூ செய்கின்ற பதக்கம் எல்லாம் ஆரம்பத்திலே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதை பார்த்தவுடனே அவருக்கு அது புதிதாக தோன்றியது. தொழுகிற போது அவர்கள் தக்பீர் கட்டுவதும் ருக்கோ செய்வதும் இப்படி செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவனுக்கு புதிதாக தோன்றியது. அன்றிலிருந்து இவன் சொல்ல ஆரம்பித்தான், இவர் பைத்தியக்கார் என்று சொல்ல ஆரம்பித்தான். வாழ்நாள் முழுக்க அப்படி சொல்லிக் கொண்டிருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நேரத்திலே கவலை உண்டானது. அல்லாஹ் திருமறையிலே வசனத்தை இறக்கி வைத்தான், நூன் வல் கலம். நூன் என்பது ஒரு அர்த்தமில்லாது, அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மட்டும்தான் அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். நூன் வல் கலம், எழுதுகோலின் மீது சத்தியமாக. வமா யஸ்துரூன, எழுதுபவற்றின் மீதும் சத்தியமாக. மா அந்த பி நியமத்தி ரப்பிக்க பி மஜ்னூன், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. அல்லாஹ் திருமறையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலாக சொல்லிக் காட்டுகிறான், உங்களுக்கு எல்லையற்ற அதாவது நிகரற்ற நன்மைகள் உங்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களுடைய தன்மைகளை அதற்கு பிறகு சொல்லிக் காட்டுகிறான். அழியும், நீங்கள் மகத்தான குணத்தின் மீறி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் காட்டுகிறான். இந்த உலகத்திலேயே அதிக புத்தி உடையவர்கள் யார் என்று சொன்னால் ரசூல்மார்களும் நபிமார்களும் தான். அவர்கள் புத்தியிலே தடுமாற்றம் ஏற்படுவதில்லை, அவர் அறிவிலே மறதி உண்டாவதில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் முழுமையான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள். ஒருபோதும் அவர்களுக்கு அந்த அறிவிலே தடுமாற்றம் என்பது ஏற்படாது, மறதி என்பது ஏற்படாது. முன்னர் ஒன்றை செய்துவிட்டு அதற்கு பிறகு வருத்தப்படுகிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வரலாறு அவர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு புத்தி கூர்மையுடையவர்கள், புத்தி சாதுரியமுடையவர்கள், மிக அறிவாற்றல் மிக்கவர்கள். அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்கிற போது அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், பைத்தியக்காரர் அல்ல, என்றோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. வலா துத்தியாக்குள்ள ஹல்லாஃபின் மஹீனின், நபியே நீங்கள் உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்கிறான்களே அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றாதீர்கள், அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள் மிகப்பெரிய பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள், அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள், ஹம்மாசிம் மஷாயின், மக்களுக்கு மத்தியிலே குறைகள் சொல்லி புறம்பேசி திரிபவர்கள், பின் அமீமின் கோல் சொல்லி திரிபவர்கள், மன்னாயில் ஹைர், நன்மையான காரியங்களை தடுப்பவன். எல்லாமே யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? வலீத் இப்னு முகைராவை பத்தி சொல்கிறான். அவன் ரசூலுல்லாஹி சொன்னது ஒரு வயது தான், பைத்தியக்காரன் என்று சொன்னான், மஜ்னூன் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான், ஹல்லாஃபின் மஹீன், அவன் பெரிய பொய்ய பெரிய பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், மக்களுக்கு மத்தியிலே குறை கூறி திரும்பவன், பின் அமீமின் கோல் சொல்லி திரும்பவன், நன்மையான காரியங்களை தடுப்பவன், மோத்ததின் வரம்பு மீறுபவன், அசீம் பெரிய பாவி, உத்துள்ளின் கடினமான இருதயம் உள்ளவன், கடும் சுபாவம் உள்ளவன். இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், பாததாலிகே சனீம், இதற்கு பிறகு அவன் விபச்சாரத்திலே பிறந்தவன் என்று சொன்னான். அன்கான தாமாலின் வபனீன், அவனுக்கு வந்து அல்லாஹ் அவனிடத்திலே நிறைய பொருட்செல்வங்களும் நிறைய ஆண்மக்களும் இருக்கிறார்கள். அதன் காரணமாக இதா துத்துல அலைஹி ஆயாத்துனா கால அசாத்தீருள் அவ்வலின், அவன் நீங்கள் ஓதுகின்ற குர்ஆன் வசனங்களை இது முன்னோர்களின் கட்டு கதைகள் என்று சொல்லுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். ரசூல்லாவுக்கு குறை சொன்ன போது, அவமரியாதையாக பேசுகிற போது அல்லாஹ்வால் புரிந்து கொள்ள, அதாவது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்படி வசனத்தை இறக்கிய உடனேயே வலிது இப்னு முகைரா நேராக தன்னுடைய தாயிடத்திலே போனான். அப்போது தாய் உயிரோடு இருக்கிறாள். அடுத்திலே போய் கேட்டான், என்னை பற்றி முகம்மது சில வார்த்தைகளை சொன்னார், அந்த எல்லா குணமும் என்னிடத்திலே இருக்கிறது. அவர் உண்மைத்தான் சொல்லுவார், பொய் சொல்ல மாட்டார். சிறு பிராயத்திலிருந்தே பார்க்கிறேன், உண்மைத்தான் அவர் பேசுவார். ஆனால் ஒன்றே ஒன்றில் மட்டும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, நான் விபச்சாரத்திலே பிறந்தேன் என்று சொல்லியிருக்கிறார், அது உண்மையா என்று கேட்டான். தாய் மழுப்பினாள், அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு மழுப்பினாள். அவன் வைத்திருந்த வாளை எடுத்து தாயினுடைய கழுத்துக்கு அருகிலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு கேட்டான், உண்மையை சொல், இல்லை என்றால் இந்த வாளால் உன்னுடைய தலையை சீவி விடுவேன். அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று கேட்டான். அப்போது அவள் ஒத்துக்கொண்டாள், ஆம், இது உண்மையிலே உன்னுடைய தகப்பனுக்கு பிறந்தவன் அல்ல, ஒரு ஆட்டடியனுக்கு பிறந்தவன் என்று சொன்னாள். அல்லாஹு தஆலா இங்கே அடையாளப்படுத்துகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிய குறைவாக நடத்தக்கூடியவர்கள் யார் என்பதை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை, அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுள்ளவர்கள் என்பதனை இங்கே அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்கிறான். எனவேதான் அது மாதிரியான ஒரு நிலையிலிருந்து முஸ்லிம் சமுதாயம் பாதுகாப்பு பெற வேண்டும். ரசூலுல்லாஹி விமர்சனம் செய்வதை விட்டும், விமர்சனம் செய்கிறவர்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். விமர்சனம் செய்யப்படுகின்ற இடங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற கண்ணியம் எவ்வளவு என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இருக்கிற சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய சஹாபாக்களில சாது பின் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்த பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சாது பின் ரபியாவுடைய நிலைமை என்ன, அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரா என்பதை யாராவது பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னபோது, அந்த இடத்தில் இருந்த உபய் இப்னு கஅப் என்று சொல்கிற சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி வேகமாக போனார். போய் தேடி 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 வருகிற போது ஒரு இடத்திலே குற்றம் குறியரும் குறியரும் குற்றமாக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் போவதற்கு இன்னும் சற்று நேரம் தான் இருக்கிறது. அவளை இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உபய்யமன் காபரது எல்லாம் நேராக பக்கத்திலே போய் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதனை அறிந்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தார்கள். உயிரோடு தான் இருக்கிறீர்களா அல்லது இறந்து விட்டீர்களா என்று தெரிந்து வருவதற்காக என்னை அனுப்பினார்கள். அப்போது சொன்னார்கள் சாது ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் சுவனத்தினுடைய வாடையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் சொல்லுகின்ற செய்தியினை ரசூலுல்லாவிடத்திலே சொல்லிவிடுங்கள், முதலில் என்னுடைய சலாமை எத்தி வைத்து விடுங்கள், பெருமானார் அவர்கள் இந்த கடைசி நேரத்திலே நிக்கட்டான நேரத்திலும் கூட என்னுடைய நினைவு அவர்களுக்கு இருக்கிறதே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, என்னுடைய சலாத்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, லக ஜஸாகல்லாஹு அன்னா ஹைரன் மா ஜஸா நபியன் அன் உம்மத்திஹி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினர்களுக்காக வேண்டியும் எங்களுக்காக வேண்டியும் நீங்கள் எத்தனை சிரமங்களை அடைகிறீர்களோ அதற்கு பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்று நான் சொன்னதாக நீங்கள் ரசூலுல்லாவிடத்திலே சென்று சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டதுண்டா? எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பார்கள். யா அல்லாஹ், அவர்கள் பட்ட துன்பத்திற்கெல்லாம் மகத்தான கூலியை கொடு என்ற சிந்தனை முதல்ல அவர்களுக்கு தான் ஏற்பட்டது. எனவேதான் ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுகிற போது இந்த வார்த்தையும் சொல்லுவது நல்லது என்பதாக இமாமுகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அடுத்து ஒரு கருத்தை சொன்னார்கள், என்னுடைய தோழர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள், லா உதரலக்கும் இந்த அல்லாஹி, என்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லுங்கள், ஒரு கண் சிமிட்டும் நேரமாகிலும் நீங்கள் ரசூலுல்லாஹி இஸ்லாமை கவனிக்காமல் தனிமையிலே விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால், கண் சிமிட்டுகின்ற நேரம் அளவுக்கு அவர்களை நீங்கள் தனிமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது, எந்த காரணத்தையும் சொல்லியும் தப்பித்து விட முடியாது என்ற செய்தியினை சஹாபாக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு பெருமானார்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. கடைசி நேரத்திலே, இறுதி நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனை இல்லை, தன்னுடைய தொழிலை பற்றிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனை இல்லை, இறுதி மூச்சு போகின்ற நேரத்திலும் ரசூலுல்லாஹி பற்றி தான் சிந்தனை, அவர்களை பற்றி தான் பற்று. அந்த நிலையிலே சொல்லி முடித்தவுடனே அவருடைய உடலில் இருந்து அவர் ரூகம் பிரிந்து போய்விட்டது. பெருமானார்கள் மீது எந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பு இருந்தது, கண்ணியம் மரியாதை வைத்திருந்தார்கள் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை பற்றி பேசப்படுகின்ற இடங்களிலே அமைதியோடு உட்கார வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் போதிக்கப்பட்டிருக்கின்ற சபைகளிலே அமைதியோடு உட்கார்ந்த ஹதீஸுகளை கேட்க வேண்டும். இதெல்லாம் தான் இந்த காலத்திலே நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கின்ற மரியாதை. ஹதீஸ் ஆரம்பிக்கிற போதே எழுந்து ஓடி விடுவது, இது வந்து ஒரு வகையிலே அவமரியாதை செய்வதாகும். பெருமானாருடைய பொன்மொழிகளை அவர்கள் பேசிய பேச்சுக்களை பேசுகிற போது அதை அந்த நேரம் சற்று நேரமாக அதை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்திலே வருமானால் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலும் மறுமையிலும் உயர்த்துவான். சஹாபாக்களுக்கு எப்படி அந்தஸ்துகளை வழங்கினானோ அதுபோல அந்தஸ்துகளை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கும் வழங்குவான். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த செயல்பாடுகளுடைய சிறந்த சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக. கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல கொள்ளுங்கள்.